SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம். இன்று மே மாதம் 11 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் செல்வி. இன்று இரவு பெடரல் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் நிதிநிலை அறிக்கை நாட்டின் பொருளாதார மீட்சியை பாதுகாக்கும் என பெடரல் கருவூல காப்பாளர் ஜோஸ் ஃப்ரைடன்பர்க் தெரிவித்தார். கொரோனா பேரிடர் காலத்தில் தனது இரண்டாவது நிதிநிலை அறிக்கையினை ஜோஸ் ஃப்ரைடன்பர்க் இன்று சமர்ப்பிக்க உள்ளார். கோவிட் 19 பாதிப்பிலிருந்து நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பும் நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பாரிய நிதி ஒதுக்கீடுகள் இன்றைய 2021-2022 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் வேலையற்றோர் விகிதத்தை 5% குறைவாக குறைப்பதற்கான திட்டம், அதோடு பெண்கள், குழந்தை பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு, மாற்றுத்திறனாளர்கள் மற்றும் உளநல சுகாதாரம் ஆகியவற்றுக்கான நிதி திட்டம் ஆகியவை இன்றிரவு பெடரல் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்க்கப்படுகிறது. NDIS National Disability Insurance Scheme மாற்றுத்திறனாளர்களுக்கான தேசிய காப்பீடு திட்டத்தை இன்றைய நிதிநிலை அறிக்கையில் மறந்துவிடவில்லை எனவும் திரு ஃப்ரைடன்பர்க் கூறினார்.
This is a wonderful program. It's made a profound change to the lives of Australians with disabilities and their families. We all know stories of people who have been assisted by the NDIS. And under the coalition, the NDIS will always be fully funded. We need to ensure it continues to remain sustainable, but under the coalition, we are deeply committed to the NDIS and we'll always ensure that it's fully funded.
ஆனால் முதியோர் பராமரிப்பு, குழந்தை பராமரிப்பு, NDIS மற்றும் பெண்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு ஆகியவற்றில் நிலவுகின்ற பொருளாதார பிரச்சினைகளை அரசு இந்த நிதிநிலை அறிக்கையில் திறனை கையாள தவறியிருப்பதாகவும், 2021-2022 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை நாட்டிற்கான நீண்ட கால தீர்வுகளை முன்வைக்கவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆண்டனி அல்பனீசி விமர்சித்துள்ளார்.
That waits until there's an absolute crisis before it acts, and then it's all about political management. This budget looks like an Easter show bag. Something that's flashy, looks good in the short term, but doesn't actually last.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் சமூக பரவல் மூலம் யாருக்கும் புதிதாக கோவிட் தொற்று கண்டறியப்படவில்லை. அதேவேளை வெளிநாடுகளிலிருந்து திரும்பி விடுதி தனிமைப்படுத்தலில் உள்ள 4 புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 6,297 கோவிட் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 2,379 தடுப்பூசிகள் நேற்று சிட்னி ஒலிம்பிக் பார்க்கில் திறக்கப்பட்ட பெரிய தடுப்பூசி வழங்கல் மையத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில சுகாதாரத்துறையின் டாக்டர் ஸ்டீஃபன் கொனர்டி தெரிவித்தார்.
New South Wales Health administered 6,297 vaccines in the 24 hours to 8 p.m. last night, including 2,379 vaccines at the new centre in Sydney Olympic Park. This brings the total number of vaccines administered by New South Wales Health to 242,149.
வெளிநாட்டிலிருந்து திரும்பி தெற்கு ஆஸ்திரேலியாவில் விடுதி தனிமைப்படுத்தலை முடித்துக்கொண்டு விக்டோரியாவின் வொலர்ட் புறநகருக்கு திரும்பிய 30 வயதிலான ஆண் ஒருவருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டிருப்பது இன்று கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த நபர் கடந்த 4 தேதி வொலர்ட் திரும்பியதாகவும், பின்னர் ஒரு சில நாட்களில் சில கோவிட் தொற்று அறிகுறிகள் தென்பட்டதால் நேற்று அவர் கோவிட் பரிசோதனை மேற்கொண்டுள்ள நிலையில் இன்று அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த த பிளேஃபோர்ட் விடுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளில் ஏதேனும் கோவிட் விதிமுறை மீறல்கள் நடைபெற்றுள்ளதா என்பது பரிசோதிக்கப்படுவதாகவும், மேலும் குறித்த நபர் விடுதி தனிமைப்படுத்தலில் இருந்த சமயம் செய்யப்பட்ட 3 கோவிட் பரிசோதனைகள் முடிவுகளும் தொற்று இல்லை என்றே வந்தன என்றும் தெற்கு ஆஸ்திரேலிய சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா். மெல்பர்னில் அதிக அளவு போதைப் பொருட்கள் பாவனை செய்யப்படும் பகுதிகளில் பாதுகாப்பாக போதை மருந்து ஊசி போட்டுக்கொள்ள மேலதிகமாக 3 அறைகளை நிறுவும்படி மாநில அரசை விக்டோரியாவின் ரீசன்ட் பார்ட்டி எம்பி ஃபியோனா பேட்டன் அழைப்பு விடுத்துள்ளார். மெல்பர்னின் நார்த் ரிச்மண்ட் பகுதியில் உள்ள போதை ஊசி செலுத்திக் கொள்ளும் மையம் பள்ளிக்கூடங்களுக்கு அருகாமையில் இருப்பதாக ஏற்கனவே சர்ச்சைகள் நிலவி வரும் நிலையில் மேலதிகமாக சென்ட் கில்டா, ஃபுட்ஸ்கிரே மற்றும் டாண்டினோங்கில் பாதுகாப்பாக போதை ஊசி போட்டுக் கொள்ளும் மையங்களை திறக்கும்படி மிஸ் பேட்டன் பரிந்துரைத்துள்ளார். ஆனால் இதுகுறித்த சுயாதீன விசாரணை அறிக்கையின் பரிந்துரைகளையே அரசு பின்பற்ற உள்ளதாக ஆக்டிங் பிரீமியர் ஜேம்ஸ் மெர்லினோ கூறினார். தெற்கு ஆஸ்திரேலியாவின் போர்ட் லின்கன் நகரில் வணிக நிறுவனங்களுக்கான பெரிய குப்பை தொட்டியில் தூங்கிக் கொண்டிருந்த 11 மற்றும் 13 வயதுகளுக்கு இடைப்பட்ட 3 சிறுவர்களில் ஒருவர் அக்குப்பை தொட்டியிலிருந்து குப்பையை குப்பை வண்டி அகற்றிய சமயம் பலத்த காயங்கள் ஏற்பட்டு சம்பவ இடத்தில் இறந்துள்ளார். மற்றைய 2 சிறுவர்களும் சிறு காயங்களுடன் தப்பி உயிர் பிழைத்துள்ளனர் என தெற்கு ஆஸ்திரேலிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரத்தை பார்ப்போம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 78 அமெரிக்க சதங்கள், 153 இலங்கை ரூபாய் 89 சதங்கள், 57 இந்திய ரூபாய் 57 காசுகள், 1 சிங்கப்பூர் டாலர் 3 சதங்கள், 3.22 மலேசிய ரிங்கெட். இனி நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் லேசான மழை, 23 செல்சியஸ். அடிலைட் வெயிலடிக்கும், 17 செல்சியஸ். மெல்பர்ன் வெயிலடிக்கும், 19 செல்சியஸ். ஹோபார்ட் வெயிலடிக்கும், 16 செல்சியஸ். கேன்பரா லேசான மழை, 18 செல்சியஸ். சிட்னி மழை பெய்ய வாய்ப்புண்டு, 22 செல்சியஸ். பிரிஸ்பன் மழை புயலடிக்க வாய்ப்புண்டு, 25 செல்சியஸ். டாவின் வெயிலடிக்கும், 34 செல்சியஸ். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய ஆஸ்திரேலிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.